அந்த நல்ல உணவை மாத்திரமல்ல
sondern sie verpassen es zusammen mit uns Gott zu erleben
und நான் வர முடியாது எங்கள் வந்து எங்களோட அந்த உண்டாக சேர்ந்திருக்கிற ஐக்கியத்தை அவங்க ருசித்து பார்க்க முடியாம இருப்பார்கள்
wisst ihr ich mag feste
எனக்கு வந்து கொண்டாட்டம்னா சரியான விருப்பம்
man trifft sich und man sieht freunde und familie
கொண்டாட்டத்துக்கு போனோம்னா நாங்கள் எங்களுடைய அங்கே எங்களுடைய சொந்தக்காரன் நாங்கள் சந்திப்போம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் சந்திப்போம்
man lacht zusammen und man tanzt
நாங்கள் அக்கியத்தோடு இருப்போம் நாங்கள் சந்தோஷமாக சிரிப்போம் நாங்கள் ஆடுவோம்
und ich liebe Hochzeiten und ich liebe Geburtstage
எனக்கு பர்த்டே என்ன சரியா விருப்பம் பிறந்த நாட்கள் எனக்கு விருப்பம் எனக்கு திருமணம் எனக்கு சரியான விருப்பம்
für mich ist immer was ganz besonderes wenn ich eingeladen werde zu einem fest
நான் ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தால் அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன்
denn das zeigt mir du bist jemand besonderes du gehörst zu mir
அந்த அழைப்பு வந்து என்ன சொல்லுதென்றால் நான் ஒரு விசேஷித்த ஒரு ஆள் என்று அந்த அழைப்பு என்னை காட்டுது
Da wird nicht jeder eingeladen zu so einem Fest. Nur Leute, die du wirklich magst und mit denen du gerne zusammen bist, die lädst du ein. Und wenn du ein Fest machst, dann überlegst du, wer darf denn zu meiner Feier kommen? Wie viel Platz habe ich? Wie viel Geld habe ich? Wisst ihr, in ein paar Tagen ist März. Und das ist bei mir in der Familie ganz besonders. Denn es ist der Geburtstagsmonat. Zuerst hat meine Frau Geburtstag. Und danach mein ältester Sohn
Noah.
Und dann gibt es immer Kindergeburtstage bei uns.
அப்ப நாங்க எங்களுடைய மூத்த மகனுக்கு நாங்க ஒரு விசேஷமான ஒரு சின்ன பிள்ளை குறித்த ஒரு பர்த்டே நாங்க கொண்டாடுவோம்
also ich mag feste
நான் சொல்ல விரும்புறேன் என்னென்றால் நாம் வந்து கொண்டாட்டங்களை சரியா நேசிக்கிறேன்
aber meine frau die liebt feste
என்னுடைய மனைவியும் கொண்டாட்டங்களை நேசிக்கிறவா
und ganz besonders kindergeburtstage
und விசேஷமாக சின்ன பிள்ளைய குறித்து கொண்டாடுற பர்த்டே
und bei uns gibt's dann immer so ein thema
und நாங்க வந்து ஒரு பர்த்டே நாங்க ஆயத்தப்படுத்தும் பொழுது நாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு டாபிக் நாங்க முன் வைப்போம்
Und da hatten wir schon ganz viele Themen, so Ice Age und Rittergeburtstage und noch andere Sachen.
Und ஒருவேளை ஐஸ் ஏஜ் ஒரு படத்தின் ஒரு பேரை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தப்படுத்துவாங்க இல்லாட்டி மூன்றாவது பர்த்டேன்னு அதை பெருசா கொண்டாடுவார்கள்.
Und meine Frau macht dann eine Piñata und Kuchen und macht Spiele.
என்னுடைய மனைவி வந்து ஒரு விசிஷ்டமான காரியங்கள் விசிஷ்டமான விளையாட்டுகளை அவ ஆயத்தப்படுத்துவா.
Und da gibt's auch immer eine Schatzsuche. Die Kinder suchen auch immer einen Schatz. Und eine Freundin meiner Frau hat auch mal gesagt, wenn du irgendwie mal einen neuen Job suchst, dann könntest du auch Kindergeburtstagsplanerin werden.
என்னுடைய மனைவியின் ஒரு ஃப்ரெண்ட் சொன்ன வாக்கு நீங்கள் உங்களுடைய நீங்கள் இப்போ செய்கிற வேலை உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து பேட்டரைகளை நீங்கள் பிளான் பண்ணுற வேலை நீங்கள் செய்யலாமண்டு
Ich gehe nicht so in der Planung auf wie meine Frau. Aber trotzdem bin ich gerne auf diesen Festen. Und wenn wir in die Bibel schauen, dann sehen wir, dass Jesus auch Feste liebte. Das sehen wir daran, dass sein erstes Wunder auf einem Fest war, auf einer Hochzeit.
Und
das Erste, was Jesus tut, ist, er sagt, die Party muss weitergehen, das Fest muss weitergehen. Er macht noch mehr Wein für die Hochzeitsgäste. Und er macht, dass weiter getanzt wird, dass weiter gesungen wird, dass Leute sich freuen können und die Hochzeit feiern.
அவர் வந்து அந்த கொண்டாட்டத்தில் வந்து ஒரு குறைவும் இல்லாமல் அவங்க அந்த வந்த இனங்கள் ஐக்கியத்தோடும் ஒரு உற்சாகத்தோடும் அங்கே நிற்கிறதுக்கு தேவன் வந்து கிரியை செய்தார்
Und damit zeigt uns Jesus, dass sagt, ich freue mich.
அது நிமித்தம் ஏன் சொல்றார் நான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்
Ich gehe gerne auf Feste und ich gehe gerne auf Hochzeit.
நாம் வந்து இயேசு வந்து அநேக நேரங்களை பார்த்தோம் என்றால் அவர் வந்து விருப்பத்தோடு ஒரு மன விருப்பத்தோடு கொண்டாட்டங்களுக்கு கடந்து கொண்டார்
Und es zeigt uns auch, dass Gott sagt, ich will mit dir zusammen feiern.
அது என்ன சொல்லுது என்றால் இயேசு வந்து எங்களோட சேர்ந்து இந்த கூட்டத்தில் அவர் எங்களோட சேர்ந்து கொண்டாட விரும்புகிறார்
Das Bild von einem Fest benutzt Jesus auch ganz oft, um das Reich Gottes zu erklären.
பகரும் ஒரு கொண்டாட்டத்தை வைத்து தேவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை அநேக நேரத்தில் ஒப்பாக வைத்திருக்கிறார்.
Und Jesus spricht sehr oft vom Reich Gottes und was es bedeutet, wenn Gott regiert.
நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து வந்து அநேக நேரங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கைத்திருக்கிறார். அது என்ன அர்த்தம், அதை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கூட அநேக நேரத்தில் சொல்லியிருக்கிறார்.
Ich möchte mit euch heute über Lukas 14 sprechen, die Verse 15 bis 21.
இந்த நாளில் உங்களோட நான் லூக்கா அதிகாரத்தில் 14 அதிகாரத்திலிருந்து நான் உங்களோட கதைக்கு நான் விரும்புகிறேன்.
An dieser Stelle im Lukas-Evangelium finden wir Jesus am Samstag, am Sabbat wieder. Und nach dem Besuch des Gottesdienstes ist er eingeladen bei einem der obersten Pharisäer. Das wissen wir aus dem ersten Vers von Lukas Kapitel
14.
In diesem ersten Vers heißt es, und es geschah, als er am Sabbat in das Haus eines der obersten der Pharisäer kam, zu essen.
ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார்.
Dass sie auf ihn lauerten. Dass sie auf ihn lauerten. Also sie laden ihn ein zum Essen.
Ja.
Sie lauern, hast du schon.
Ja, okay.
Okay. Ja, dass sie auf ihn lauerten. Das war, Jesus wurde eingeladen, nicht weil die Pharisäer ihn gerne mochten.
நாம் பார்க்கிறோம் பரிசேயர் மூலமாக இயேசு அழைக்கப்பட்டார். ஏனென்றால் அவங்கள் இயேசுவை நேசிக்கிறதுபடியால் அல்ல,
sondern im Text heißt es, sie belauerten ihn.
அவங்க பார்க்கறோம் அவங்க இந்த வசனத்துல போட்டிருக்கிறது இயேசுவை அவங்க உத்து உத்து பார்த்தார்கள்.
Und mit diesem Leiter der Pharisäer waren noch ganz viele andere Leute da.
அந்த பரிசேயன் தலைவர் மட்டுமல்ல, அவரோட சேர்ந்து வேறவர் ஜனங்களும் அந்த அந்த கொண்டாட்டத்துக்கு வந்திருந்தார்கள்.
Sie hatten Jesus eingeladen, weil sie herausfinden wollten, wer Jesus ist.
அவங்க இயேசுவை அழைத்த காரணம் என்னத்துக்காக என்றால், அவர் இயேசு யார் என்று அவரை குறித்து இன்னும் அதிகமான காரியங்களை அறிய வேண்டும் என்றுக்காக இயேசுவை அழைத்தார்கள்.
Und sie wollten herausfinden, was er lehrt und ob er sich an das Gesetz hält.
இயேசு வந்து என்னத்தை அவர் போதிக்கிறார், அவர் வந்து தேவனுடைய நீதியை அவர் நீதியின் படி நடக்கிறாரோன்ற அதை அறிந்து கொள்வதற்காக அவர் இயேசுவை அழைத்தார்கள்.
Und aus Lukas Kapitel 6, Vers 7 wissen wir, dass die Pharisäer versuchten herauszufinden, ob er wirklich am Sabbat heilen würde. Und da ist Jesus, umgeben von seinen Feinden, die auf ihn achten, die auf ihn lauern.
நாம் பார்க்கிறோம் இயேசுவை சுற்றி அநேக இனங்கள் அவங்க அவர் சுற்றி இருந்தார்கள். அவருக்கு தீமையான காரியங்களை செய்ய வேண்டும்க்காக அநேக இனங்கள் இயேசுவை குறித்து சுற்றி இருந்தார்கள்.
Und jede Bewegung von ihm, ja, beachten.
இயேசு நடந்து சென்ற ஒவ்வொரு வழியிலும், அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவங்க உத்து கேட்டிருந்தார்கள்.
Und was macht Jesus?
இயேசு என்ன செய்கிறார்?
Hat er Angst?
அவருக்கு பயமா இருக்கிறதா?
Nein, direkt am Anfang von Kapitel 14 lesen wir, dass Jesus erst einmal einen Menschen heilt.
நாம் பார்க்கிறோம் 14 அதிகாரம் ஆரம்பத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு வந்து ஒரு மனிதனை அவர் குணப்படுத்துகிறார்.
Genau da in diesem Kreis, wo sie ja darauf warten, dass er was Falsches tut.
அவர் எப்ப பிழை செய்யலாம், அவர் எப்ப பிடிக்கலாம்னு அந்த நேரத்தில் அவங்க பார்த்துருக்கிற நேரத்தில் இயேசு வந்து ஒரு மனிதனை அவர் குணமாக்குறார்.
Und Jesus beginnt dann an zu lehren.
அதை பார்க்கிறோம் இயேசு வந்து போதிக்க ஆரம்பிக்கிறார்.
Und er spricht darüber, was es bedeutet, eben sich selbst zu ehren. Und er sagt, wir sollen uns nicht selbst ehren, sondern wir sollen unsere Ehre von Gott erwarten.
அவர் சொல்றார், நாங்களே எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ளாம இருக்கும்படி அவர் கேட்டுக்கொள்றார். அதே நேரத்தில் நாங்கள் எங்களை மேன்மைப்படுத்துறதை விட நாங்கள் தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு அந்த நேரத்தில் எங்களுக்கு சொல்கிறார்.
Er zeigt, dass wir uns erniedrigen sollen. Und er zeigt, wie Gottes Herz schlägt und was ihm wichtig ist.
அவர் சொல்றார், நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்திக் கொண்டு நாங்கள் தேவனை உயர்த்தி அவருக்கு முக்கியமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் எங்களை எதிர்பார்க்கிறார்.
Und das macht Jesus anhand von einer Hochzeitsfeier, von einem Festmahl deutlich.
இயேசு வந்து அதை வந்து இன்னும் அதிகமாக விளங்கப்படுத்துவதற்காக அவர் வந்து அதை வந்து ஒரு கொண்டாட்டத்தின் நிமித்தம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார்.
Nachdem Jesus das erklärt hat, kommt der Text, über den ich heute gerne mit euch reden will, in Lukas 14, 15 bis 21.
அந்த இயேசு வந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு ஒரு கொண்டாட்டத்தின் ஓய்மையின் மூலமாக சொன்ன பின்பு 15 25 அதிகாரம் வரைக்கும் அது அதனுடைய அர்த்தத்தை நான் இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன்.
Da heißt es in Vers 15, als ein Mann, der mit Jesus am Tisch saß, das hörte, rief er aus, gesegnet sind die, die am Festessen im Reich Gottes teilnehmen. Jesus antwortete ihm mit folgendem Gleichnis. Ein Mann bereitet ein großes Fest vor und verschickt viele Einladungen. Als alles vorbereitet war, sandte er seinen Diener aus, der den Gästen sagen sollte, dass es Zeit war, zum Fest zu kommen.
15-14. அவர்களோட கூட பந்தியில் இருந்தவர்கள் ஒருவன் இவளை கேட்ட பொழுது அவரை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்த பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களை வீட்டிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்ல என்று அவனை அனுப்பினார்.
Der Mann sagt, was für ein Glück ist es, auf ein Festessen eingeladen zu sein, in Gottes Reich. Wenn Gott regiert, dann nennt das die Bibel das Reich Gottes. Derjenige gehört dazu, in dessen Leben Gott das Zepter in der Hand hält. Derjenige, der sich ausrichtet nach Gottes Willen und der in einer Beziehung lebt mit Gott. Und das gilt für heute und das gilt auch für die Ewigkeit.
அது இந்த நாளிலும் அதான் வார்த்தை. அதே நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், என்றென்றைக்கும் இதுதான் தேவனுடைய வார்த்தை.
Und dieser Gast behauptet nun mit anderen Worten, wer mit Gott zusammen sein darf, dem geht's wirklich gut.
பார்க்கிறோம், இந்த கூட்டத்தில் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு ஆள் சொல்கிறார், தேவனோட சேர்ந்து நாங்க ராக்கியத்தில் இருப்பவன் வந்து எப்படிப்பட்டவனாம் பாக்கியவானாம்.
Und zwischen den Zeilen kann man hören, wie eine Frage gestellt wird.
நாங்க பார்க்கிறோம், அந்த தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி இந்த நேரத்தில் உருவாகிறது.
Und die Frage ist, wer ist denn eigentlich eingeladen in das Reich Gottes? Wer ist eingeladen zu dem Essen? Und wie kann ich dazugehören? Und Jesus antwortet mit einem Gleichnis, mit einer Geschichte auf diese Frage.
Jesus wandte in der Kölbik über Oem.
Und ich bitte euch, diese Frage im Hinterkopf zu behalten. Wer ist eingeladen? Und das haben wir gerade gelesen über einen Mann, der ein riesiges Fest plant. Und er lädt schon Tage, Wochen vorher zu dem Fest ein. So wie es aber in den Tagen von Jesus üblich war, sagt der Mann seinen Gästen zwar den Tag, nicht aber die Uhrzeit. Denn ein Gastgeber damals konnte nicht genau absehen, wann das Fest beginnen könnte. Da gab es viele Dinge, die vorbereitet werden mussten. Es mussten Tiere geschlachtet werden. Sie mussten zubereitet werden. Es mussten Getränke geholt werden. Und alles musste vorbereitet werden. Das war nicht wie heute, dass man hier einfach in den Supermarkt geht. Und so wussten die Gäste ganz genau den Tag, aber nicht die Uhrzeit. Und so sendet der Gastgeber an dem Tag seinen Diener, seinen Sklaven los. Um alle Gäste zum Fest zu holen. Und der Diener sagt den Leuten, das Fest ist soweit. Das Fest kann beginnen. Alles ist vorbereitet. Es fehlt nur noch eine Sache. Die Gäste fehlen noch. Du fehlst noch. Du musst kommen und das Fest kann anfangen. Mit anderen Worten, jeder einzelne Gast hatte eigentlich schon zugesagt. Und der Gastgeber rechnete fest mit den Gästen. Wisst ihr noch die Frage, die im Kopf war? Wer ist eingeladen zu dem Fest? Behaltet das. Wenn wir das so uns vor Augen führen, dann muss Gott für diesen Gastgeber stehen. Er ist derjenige, der großzügig einlädt.
Aber dann englei தன்னுடைய முழு அன்போடும் தன்னுடைய முழு கிருபையோடும் எங்களை அழைக்கிறார்.
Er ist der, der alles vorbereitet und er will ein Fest feiern.
அவர் வந்து அந்த கொண்டாட்டத்துக்கு குறித்து எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
Er will, dass sie die Einladung nicht ausschlagen, sondern in seine Nähe kommen. Und dann lesen wir weiter im Text. Da heißt es in Lukas 14, ab Vers 18: Und sie fingen alle ohne Ausnahme an, sich zu entschuldigen. Der Erste sprach zu ihm: Ich habe einen Acker gekauft und muss unbedingt hinausgehen und ihn besehen. Ich bitte dich, halte mich für entschuldigt. Und ein anderer sprach: Ich habe 5 Joch Ochsen gekauft und ich gehe hin, sie zu erproben. Ich bitte dich, halte mich für entschuldigt. Und ein anderer sprach: Ich habe eine Frau geheiratet und darum kann ich nicht kommen. Und der Knecht kam herbei und berichtete dies seinem Herrn. Da wurde der Hausherr zornig.
Von 18 bis 20?
Genau, von 18 bis 21.
21. அவைகள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள் ஒருவன் ஒரு வயல் கொண்டேன் நான் அகத்தியமாய் போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் என்னை மன்னிக்கும்படி வேண்டி சொல்லிக்கமாட்டேன்
Ist doch eigenartig. Warum wollen die Leute die Einladung nicht annehmen?
In der Kathedrale waren die Kastner Kandal, Etikolla Muria, die Anigama Rikaragan, Alepe.
Der Grund für diese Geschichte ist die Frage, wer ist eingeladen? Und Jesus gibt eine Antwort darauf. Die meisten Leute sagen ab. Aber warum machen sie das? Es ist doch ein gewaltiges Vorrecht, eingeladen zu sein. Und trotzdem wollen einige Leute einfach nicht kommen. Sie haben ganz viele Gründe, warum sie nicht kommen. Es gibt 3 Gründe, die die Leute vorbringen, warum sie keine Zeit haben. Der eine sagt, ich habe gerade ein Grundstück gekauft. Ich habe wirklich keine Zeit. Ein Grundstück ist ein Grund. Ich muss mir das erstmal anschauen. Ich kann leider nicht kommen. Er hat einen ganz festen Grund. Besitz geht vor. Und an so einem Tag kann er nicht zum Fest kommen. Später vielleicht mal, aber heute auf keinen Fall. Das muss der Gastgeber doch verstehen, oder?
எனக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கிறத வந்து அந்த ராஜாக்கு வழங்க வேண்டும் கட்டாயம்.
Der zweite sagt, ich habe Ochsengespanne gekauft, 5 Stück.
நான் பார்க்கறோம் இரண்டாவதா சொல்றார் நான் 5 ஏர் மாடுகளை வாங்கி இருக்கிறேன்.
Und ich muss mir die erstmal ansehen.
அத நான் சோதித்து பார்க்க வேண்டும்.
Er hat gerade erst in seinen landwirtschaftlichen Betrieb investiert. 10 Ochsen hat er gekauft. Da kann er nicht einfach auf ein Fest gehen. In Deutschland wäre das so, wenn jemand einen riesigen Traktor gekauft hätte. Die Arbeit ist so wichtig, ich habe keine Zeit. Das ist doch klar, das muss man doch verstehen.
அது வந்து அந்த ராஜாக்கு வழங்க வேணும்.
Da kommt der nächste und er sagt, ich habe geheiratet.
அடுத்து வருகிறார் அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார்.
Deshalb ich kann gar nicht kommen.
அது நாளை நாளை வர முடியாது.
Klar, nach einer Hochzeit ist viel zu erledigen.
நான் பார்க்கறோம் ஒரு 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 திருமணத்துக்கு பின்பதாக अनेक காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது.
Und vielleicht will das Paar auch erstmal in die Flitterwochen.
ஒருவேளை அவர் வந்து தன்னுடைய மனைவியோட ஊர்லாப்பு போறது இருக்கலாம்.
Liebe ist total schön und total wichtig. Natürlich.
பார்க்கறோம் காதல் வந்து ஒரு முக்கியமான காரியம் அது வந்து எவ்வளவோ ஒரு முக்கியமான காரியம்
Die Familie muss an erster Stelle stehen. Keine Diskussion.
அவனுடைய வாழ்க்கையில வந்து தன்னுடைய குடும்பம் வந்து முதலாவது இருக்கிறபடியால் அவன் அந்த கூட்டு அந்த கொண்டாடத்துக்கு வர முடியாது.
Die Beziehung muss man pflegen.
அந்த 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 உறவை வந்து அவர் வந்து எப்படியாவது நடத்த வேண்டும்.
Ist doch klar, dass so jemand keine Zeit hat.
அப்படிப்பட்ட ஒருவன் வந்து அந்த கொண்டாடத்துக்கு வரதுக்கு நேரம் இல்லை.
Fällt euch etwas auf?
உங்களுக்கு ஏதாவது இந்த வசனத்துல இந்த காரியங்களை உங்களுக்கு ஏதாவது உணர்த்தப்படுகிறதா?
Alle Leute haben andere Prioritäten.
நான் பார்க்கறோம் இந்த மூன்று விதமான மனிதர்களை பார்த்தோம். இந்த மூன்று விதமான மனிதர்கள் வந்து வேறு வேறு காரியங்கள் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது.
Es gibt ganz viele Dinge, die ihnen viel wichtiger sind.
அவங்க பார்க்கறோம் அவங்களோட வாழ்க்கையில வந்து வேறு வேறு காரியங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்.
Als die Einladung.
இந்த அழைப்பை அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு வேறு வேறு காரியங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்.
Und obwohl eigentlich alle rechtzeitig den Termin kannten.
அந்த கொண்டாட்டத்துக்கு குறித்து அவங்கள் நீர காலத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள் வந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க காரணங்கள் சொல்கிறார்கள்.
Haben alle an dem Tag was Besseres zu tun.
அந்த நாள்ல அதை விட வேற வேற நல்ல நல்ல காரியங்கள் அவங்கள் செய்ய வேண்டும் அவங்கள் வேற வேற காரியங்களுக்கு போறார்கள்.
Sie hätten ihre Geschäfte, ihre Arbeit oder auch ihre Hochzeit anders planen können.
ஒருவேளை அவங்க வந்து தன்னுடைய வேலைகளை வேற மாதிரி ஆயத்தப்படுத்திருக்கலாம் வேற மாதிரி தயாரிப்படுத்திருக்கலாம்
Doch die Einladung und der Gastgeber waren ihnen nicht so wichtig.
அந்த அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த ராஜாவோ அல்லது அவருடைய கொண்டாட்டமோ அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமாக தெரியவில்லை.
Anders ist es ihnen viel wichtiger. So, auf so ein Fest kann ich immer noch mal gehen.
அவங்களுக்கு வேற காரியங்கள் முக்கியமாக இருந்தது. இப்படி ஒரு கொண்டாட்டத்துக்கு நான் வேற ஒரு நாள் போலாம் என்று அவங்க நினைத்தார்கள்.
Und wenn man sich diese Entschuldigung ansieht, merkt man, dass sie eigentlich ziemlich billig sind.
Entschuldigung, ich habe es gerade ein bisschen verdreht, das war andere Bedeutung raus. இந்த சாட்டுப்போக்கு நாங்க அவங்க சொல்றத பார்த்தா அது அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க அது கேக்குறது வந்து அவ்வளவு முக்கியமா இல்ல.
Das ist einfach nur Ausreden sind.
அது வந்து சும்மா அந்த கொண்டாட்டத்துக்கு வர முடியாம போகாம இருக்கிற சாட்டுப்போக்களா இருக்கிறது.
Kauft jemand ein Grundstück, einen Acker, ohne sich den Feuer anzuschauen?
பார்க்கறோம் ஒரு ஆள் வந்து அந்த காணியை முதல் பார்க்காமல் ஒரு காணியை வாங்குவாரா?
Und geht dann nach dem Kaufvertrag erst los, um zu gucken, wie das aussieht?
ஒரு காணியை வாங்கின பின்பு அவர் வந்து அந்த காணியை சோதிக்க போவார்?
Das macht kein Mensch.
ஒரு ஆளும் அப்படி செய்ய மாட்டார்கள்.
Und vor allen Dingen, so ein Fest, so ein Bankett, das ist meistens abends.
நாம் பார்க்கறோம் இப்படி ஒரு கொண்டாட்டம் வந்து கூடுதலா பின்னிரங்கள் நடக்கிறது.
Wenn er nachts losgeht in der Dunkelheit, um sein Grundstück anzusehen, Er wird gar nichts sehen.
இரவு நேரத்துல வந்து அவர் அந்த காணியை சோதிக்க போனார் என்றால் அவர் அந்த இருட்டிலே ஒன்றும் சோதிக்க முடியாது.
Und der zweite, investiert jemand in 10 Ochsen, in 10 Zugtiere und schaut danach erst, wie gesund die Tiere sind.
நான் பார்க்கறோம் இரண்டாவது அந்த ஆள் வந்து அந்த 10 ஈர் மாடுகளை சோதிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு அந்த வாங்குவாரா?
Das macht auch kein Mensch. Joch-Ochsen. Das sind 10 Tiere. Ein Joch sind 2 Tiere.
Ah, okay.
Okay. Okay, ja. Da heißt es ja im Text 5 Joch-Ochsen. Ja, also, du musst das jetzt übersetzen.
Also ein paar. Also
genau, ein Joch ist ein paar. Okay.
Also, ஒன்று வந்து ஒரு ரெண்டு சமம். ஒரு சோடி.
Genau.
அப்படின்னா 10.
Deshalb 10 Ochsen. Immer so zweit. Ich hätte ein Bild mitbringen sollen. Okay, aber es macht keiner. Keiner kauft 5 oder auch 10 Ochsen und schaut die sich vorher nicht an. Und derjenige, der heiratet, das war damals, das war nicht so einfach. Das machte man mal nicht so zwischendurch. Es gab keine Kapelle wie in Las Vegas, wo man hinfährt und 10 Minuten später war man verheiratet. Sondern damals in der Kultur von Jesus, da gab es mindestens ein Jahr eine Verlobungszeit. Und viele Dinge mussten vorbereitet werden. Das Fest musste ausgerichtet werden, Sachen mussten vorbereitet werden. Deshalb, dieser Mann wusste ganz genau, wann das Fest war und wann seine Hochzeit war. Alle suchten einen Vorwand, weil keiner von ihnen zu dem Fest, zu der Party wollte. Alle diese Dinge sind ja auch wichtig. Hättest du es vielleicht auch so gemacht? Es kann doch keiner abstreiten, dass Besitz, Beruf und Beziehungen wirklich sehr, sehr wichtig sind. Jesus will mit der Geschichte eine Sache deutlich machen. Gott lädt uns alle ein. Nur leider interessieren wir uns nicht so für seine Einladung. Viele lehnen die Einladung ab. Wir sehen die Einladungskarte und wir werfen die auf den Müll. Scheinbar sind eben andere Dinge viel, viel wichtiger. Die Reaktion auf diese Einladung ist mit einem Wort zu beschreiben. Desinteresse. Da steht Familie, da steht Beruf, da steht Freizeitvergnügen, viel, viel höher. Es gibt ja auch viele Dinge, die man machen kann. Da scheint so eine Einladung nicht so wichtig. Und überhaupt, das mit Gott und Jesus. Das interessiert mich ja gar nicht so. Und immer weniger Leute beachten Gottes freundliche Einladung. Sie sind zu konsumorientiert oder zu beschäftigt oder einfach zu verliebt. Aber wie geht es dann in der Bibel weiter? Da heißt es in Lukas 14,
Vers 21,
und der Herr sprach zu seinem Knecht: Geh schnell hinaus auf die Straßen und Gassen der Stadt und bringe die Armen und Krüppel und Blinden und Lahmen hier herein. Und der Knecht sprach: Herr, es ist geschehen, wie du befohlen hast, und es ist noch Raum. Und der Herr sprach zu dem Knecht: Geh hinaus auf die Wege, an die Zäune, und nötige sie hereinzukommen, dass mein Haus voll werde. Denn ich sage euch, dass nicht einer jener Männer, die eingeladen waren, mein Gastmahl schmecken wird.
Thank you.
Es sind also doch ein paar Leute der Einladung gefolgt. Arme, Behinderte, Blinde und Gelähmte. Diese Menschen wurden bestimmt nicht oft eingeladen. Sie hatten nicht viele Chancen im Leben. Sie waren nicht reich genug, um sich ein Grundstück zu kaufen. Vielleicht waren sie auch nicht stark genug für die Arbeit mit den Ochsen.
Und
auch nicht schön genug für den Heiratsmarkt. Aber gerade für die, die Welt nichts zu bieten hat, die nehmen Gottes Einladung gerne an. Und damit fühlen sich einige Leute dann aber auch bestätigt. Und sagen, ja, der Glaube, der ist nur was für Leute, die mit ihrem Leben nicht zurechtkommen. Aber aufgepasst, in dieser Geschichte von Jesus sind gerade diese Leute die Gewinner. Die Verlierer sind die Reichen, die Starken und die Schönen. Weil sie sich ablenken lassen von dem Leben, von der Welt. Und leben so, als würde es Gott gar nicht geben. Und sie sind mit sich selbst beschäftigt. Es gibt tausend Geschichten von Menschen, die in eine schwere Krise kamen. Von Menschen, die ihre Gesundheit, ihr Geld oder ihren Partner verloren
haben.
Und ihrer Not haben sie dann auf einmal Jesus erkannt. Und dann kommt das Erstaunliche. Wenn man mit diesen Leuten redet, dann sagen sie, ich würde mein altes Leben niemals eintauschen gegen das, was ich jetzt erkannt habe. Die Menschen werden dankbar für das Leid. Denn das hat eine Tür geöffnet. Und ihre Augen sind geöffnet. Und sie erkennen auf einmal, wer Gott ist, wer Jesus ist. Und sie nehmen seine Einladung an. Und diese Einladung bereichert sie ungemein. Wer ist besser dran in dieser Geschichte? Wer ist besser dran in dieser Geschichte?
In der Kadele vandu eppadi andha rendu vidhamana janangalai naan kurithu paathom. Yaar vandu devanudaiya magimai petrukolraargal.
Fast, ich möchte kurz zusammenfassen. Gott lädt uns ein. Gott lädt dich ein. Doch wir haben irgendwie immer vielleicht etwas Besseres zu tun. Wie die eine Gruppe in der Geschichte. Wir sind vielleicht auch reich, schön und stark. Und es gibt viele Dinge, die uns ablenken. Und wir finden einfach keine Zeit für Gott. Und in der Bibel heißt es, und darüber wurde der Hausherr sehr zornig. Für Gott ist das wie ein Schlag ins Gesicht. Das ist eine tiefe Beleidigung. Er hat nicht nur ein Fest ausgerichtet, sondern er hat seinen Sohn für uns gegeben. Am Anfang meiner Ehe musste ich sehr viel lernen. Nicht nur über meine Frau, sondern auch über die Familie meiner Frau und besonders über meine Schwiegermutter. Sie ist wirklich total liebevoll und wirklich eine ganz tolle Person. Aber am Anfang hatten wir ein paar Probleme. Das kam daher, dass wir aus zwei verschiedenen Kulturen kommen. Ich komme aus der deutschen Kultur. Und meine Schwiegermutter kommt aus Chile, aus Lateinamerika. Und so war es einmal, ich sollte etwas bei meiner Schwiegermutter abholen. Keine große Sache, nur eine Kleinigkeit. Ich weiß auch gar nicht mehr, was ich abholen sollte. Aber ich weiß, ich fuhr zu meiner Schwiegermutter. Ich holte es ab und fuhr wieder nach Hause. Und ich dachte, das habe ich ganz gut gemacht. Für mich war die Sache damit erledigt. Tja, aber kurz Zeit später sprach meine Frau mit ihrer Mutter.
Und
meine Schwiegermutter war wirklich sauer. Und sie sagte, warum mag der Volker mich nicht? Warum redet er nicht mit mir?
அந்த மாமியார் வந்து கேட்டா ஏன் வாழ்க்கை வந்து என்ன நேசிக்கிறார் இல்லை ஏன் அவரோட கலைக்கிறார்
இல்லையென்று அப்ப
நான் நேரத்தில் கேட்டேன் நான் இப்ப என்ன
செஞ்சிட்டேன் பிள்ளையா
எனக்கு அவ என்னத்துக்கு இப்படி கோபமா இருந்தேன்னு எனக்கு விளங்கவில்லை
Und meine Frau sagte, wie war das Treffen denn?
என்னுடைய மனைவி கேட்டா நீ இப்ப போனிருந்தான அவன் வீட்டு எப்படி இருந்தது
Ich setzte mich hin und überlegte.
நான் அந்த நேரத்தில் நான் ஒரு இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன்.
Ich sagte, ich bin reingekommen. Ich habe sie begrüßt. Sie hat mich gefragt, ob ich einen Tee trinken möchte. Ich sagte, nein, danke, ich habe keine Zeit. Ich nahm die Sache. Ich verabschiedete mich. Und fuhr nach Hause. Kein Problem, oder? Ja. Einige von euch werden vielleicht wissen, was das Problem
war.
Meine Schwiegermutter hatte mir einen Tee angeboten. Und sie wollte gerne mit mir reden. Sie wollte mich fragen, wie es mir geht, wie es meiner Frau geht. Sie wollte Zeit mit mir verbringen und eine Beziehung aufbauen. Aber ich habe sie einfach vor den Kopf gestoßen. Ich habe das missachtet und habe gesagt, nee, ich habe keine Zeit. Und bin einfach wieder davongefahren. Ja, ich habe gelernt, wenn meine Schwiegermutter mir einen Tee anbietet, setz dich hin. Es ist noch viel schlimmer als bei der Schwiegermutter, wenn wir Gott missachten. Denn Gott lädt uns auch ein und er sagt, alle Dinge sind fertig. Ich habe alles vorbereitet für dich. Komm. Du musst nichts mehr für die Errettung deiner Seele machen. Jesus Christus ist für dich gestorben. Er ist auferstanden. Er sitzt zu Rechten Gottes. Und Gott hat alles für dich erledigt. Das Fest wurde bekannt gegeben. Du wurdest eingeladen. Und jetzt bist du eingeladen zu kommen. Wir machen vielleicht dieselben Fehler wie die Leute in dem Gleichnis. Aber Gott möchte, dass wir zu ihm kommen. Es ist nichts Schlechtes an den Dingen, an Beruf, an Beziehungen und an der Familie. Das sind gute Sachen. Aber gute Sachen können zu schlechten Sachen werden, wenn sie dich von Gott fernhalten. Die Ausredenfinder waren erfolgreiche Leute in den Augen ihrer Freunde. Aber sie waren Versager in den Augen von Jesus. Und wir sind aufgefordert, komm zu diesem Fest. Das christliche Leben ist keine Beerdigung. Wir sind alle eingeladen zu kommen. Und wir, die wir zu Jesus gehören, seine Nachfolger, seine Jünger, wir sind genauso aufgefordert, den Leuten Bescheid zu sagen. Gott möchte den Leuten sagen, alles ist vorbereitet. Gott sagt, das Haus soll voll werden. Alle sollen kommen. Ich habe noch Platz. Deshalb schicke ich euch los. Ich schicke euch los an die Straßen und an die Gassen. An die Zäune und an die Pfade mit einer Botschaft. Der Botschaft, dass Gott bereit ist für dich. Das ist es, was Jesus dann sagt. Auf die Frage, wer ist eingeladen, sagt Jesus, jeder ist eingeladen. Aber leider kommen nicht alle. Und ich möchte, dass ihr rausgeht und dass ihr kommt. Dass ihr Leute mitbringt. Und dass ihr zu dem Fest kommt. Und mit Jesus und mit Gott zusammen seid. Das wünsche ich euch. Amen.
Wir
haben in Gottes Anwesenheit seine Worte jetzt hören können. Lass uns anfangen, seine Einladung anzunehmen und mit einer Freude herzukommen und nicht nur wir, sondern auch andere Menschen mit seiner frohen Botschaft bereichern und ihn auch diese Menschen hierher bringen.
Amen. Kathodi Namamangal Mathile Maimepattade. ஆகவே இந்த வேளையிலும் நாம் இதுவரை நாம் பாடினோம் வார்த்தையை கேட்டோம் இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு என்று நாங்கள் திரும்ப கொடுக்க போகின்றோம்
Ja, wir haben jetzt das Wort Gottes gehört und wir haben jetzt einen schönen Segen empfangen durch das Wort Gottes und jetzt ist die Zeit gekommen, dass wir ihm was geben und zwar gehen wir zur Kollekte über.
ஆகவே நாம் கட்டாயமாய் அல்ல விசனமாய் அல்ல மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த வேளையிலே கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவோம்.
Keiner von ihnen soll sich gezwungen fühlen, was zu geben, sondern aus tiefstem Herzen mit Freude und mit Herrlichkeit für Gott geben.
நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.
Lass uns dafür beten.
தகப்பன், இந்த வேளைக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
Herr, ich danke dir nochmal für diesen Tag.
ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Ich danke dir nochmal, dass du uns mit Segen erfüllst.
அது உம்மிடத்திலிருந்து வந்த கிருபை ஆண்டவரே, கொடை ஆண்டவரே.
Das ist eine Gnade, die du uns gegeben hast.
ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு உமக்கு நாங்கள் கொடுக்கவும், ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமும் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க.
Und gib uns die Kraft mit Freude, dir das zu geben, was du uns gibst, und lass uns ein Segen für die